ஒன்றே வந்து போரை நடத்தும் சக்தி, நாட்டை நிர்வகிக்கும் சக்தி, தண்டனையை நிறைவேற்றும் சக்தி என்று படைத்தலைவர், அமைச்சர், பாடிகாவலர், முதலியனார் மாற்று நின்று செய்கின்ற காரிய வேறுபாட்டாலே தனித்தனி பெயர் வருவது போலத்தான் சிவசக்தியும் அயன் திருமால் போன்றவரிடமிருந்து ஒவ்வொரு தொழிலை இயற்றும் பொழுது ஒவ்வொரு பெயரை பெறுகின்றது. சனனி, ஆரணி, உரோதைத்ரி போன்ற பெயர்களை பெறுகின்றது என்று இங்கே அற்புதமாக கூறினார். அரசன் சக்தி ஒன்றே, அமைச்சர், படைத்தலைவர், பாடிகாவலர், முதலாயினார் மாட்டு நின்று செய்யும் காரிய வேறுபாட்டால் பலவேறு வகைப்பட்டார் போல சிவசக்தி ஒன்றே அவ்வவர் மாட்டு நின்று செய்யும். அவ்வவர்னா அயன் திருமால் என்று ஒவ்வொருவர் மாட்டு, ஒவ்வொருவர் இடத்து அவ்வவர் மாட்டு நின்று செய்யும் காரிய வேறுபாட்டால் சனனி முதலியவாய், ஆரணி சனனி என்று பல விதமாக சனனி முதலியவாய் பலவேறு வகைப்படும். சிவசக்தி ஒன்றே என்பதும், அதுவே கடவுளர் மாட்டு நின்று நடாத்தும் என்பதும், அமைச்சர் முதலாயினார் எவையவை செய்யினும் அரசன் இணைந்தவாறு அன்றி ஆகாமை போல, போகம் வீடு பேர்கள் எல்லாம் அரண் இணைந்தவாறன்றி ஆகாமை பற்றி அறியப்படும் சொன்னார். குத்தி முத்திகளை எல்லாம் புரிந்து அவன் இணைந்தவாரா, அவன் அந்த சிவபெருமான் இணைந்தவாறுதான் உயிர்களுக்கு போகம் கிடைக்கணும்னாலும் சரி, சிவபெருமான் என்ன போகம் வரையறுத்துள்ளாரோ அதுதான் வந்து திருமால் மூலமா கிடைக்கும். அது மாதிரி முத்தின்னா சிவபெருமான் எப்போது முத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைந்துள்ளாரோ அப்போதுதான் கிடைக்கும். எதுவுமே சிவசங்கல்பத்துக்கு மாறாக யாராலும் நிறைவேற்ற முடியாது. அதுதான் வந்து கீழே குறிப்புறையில சொல்லுவாங்க, அரண் இணைந்தவாறன்றி ஆகாமை, போகமும் சரி வீடு பேரும் சரி அரண் இணைந்தவாறன்றி ஆகாமைக்கு எடுத்துக்காட்டு சொல்றாங்க பாருங்க. தக்கன் வேள்வி மார்க்கண்டி வாழ்நாள் ஆளால தோற்றரவு முதலியவற்றால் இனிது விளங்க கிடத்தலின் வகுத்து கூறாராயினான். இதற்கு வந்து எடுத்துக்காட்டுகள்லாம் ரொம்ப ஒன்னு விரிக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வந்து திருமுறைகள்ல பல பாடல்களிலே மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார்களே, அதை வைத்து நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். தக்கன் வேள்வி, அவன் வேள்வி செய்து எதையோ அடையணும்னு நினைச்சான், ஆனா சிவசங்கல்பத்துக்கு மாறாக அவன் செய்ததுனால அதை அடைய முடிஞ்சுதா? அத மாதிரி யமன் என்ன பண்ணா, மார்க்கண்டேயரோட வாழ்நாளம் முடிச்சோம்னு நினைச்சான், ஆனா அது சிவசங்கல்பத்துக்கு விரோதமான சிந்தனை, அதனால நிறைவேற்ற முடிஞ்சதாத. அது மாதிரி ஆளாள தோற்றுறது, இவர்கள் உடனே நாமளே என்ன பண்ணதான், நம்முடைய முயற்சியாலேயே அமுதத்தை பெற்றலாம் நினைச்சாங்க, ஆனா ஆழகாலத்தோலாம் வந்தது. இவர்கள் சங்கல்பம் படி அமுதம் தான் வரணும், ஆழகாலம் வரணும்னு தேவர்களும் சங்கல்பம் பண்ணல, அசுரர்களும் சங்கல்பம் பண்ணல, அமுதம் வேணும் தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா சிவசங்கல்பத்துக்கு மாறாக அவர்கள் வந்து தாம் முயற்சியாலேயே பெற்றுவிடலாம் நினைச்சார்களே, பெற முடிஞ்சது ஆளாளம்தான் வந்தது. ஆகவே சிவசங்கல்பத்துக்கு மாறாக யாராலும் எச்சையிலும் செய்ய முடியாது. அதனால நல்லா உணர்ந்து கொள்ளலாம், அயன் அரி முதலாயினார் மாட்டு சிவசக்தியே இருந்து எல்லாவற்றையும் நடத்துகின்றது என்பது இனிது விளங்க கிடைக்கின்றது. அப்ப பாடலை எப்படி கூட்டிக்கிடணும், மேல ஒரு குறிப்புரை இருக்கு, அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொண்டு கூட்டு சொல்றாங்க, தான் ஒன்றே, தான் அந்த இடத்துல சக்தி, சக்தி வந்து ஒன்றே, அது யாரோட சக்தி, அரணுடைய சக்தி, அரணுடையதாகி எதனால பலவா இருக்கு, காரியத்தால் அநேகமாக வைத்திடும், காரியம்னா செயல்பாடு, அநேகம்னா பல, செயல்பாட்டால் பலவாக விளங்குகின்றது என்று சொன்னார். கடைசியில் குறிப்புரை சொல்றாங்க, அற்றேல் ஈண்டு கூறியவாற்றால், இங்கு இந்த பாடல்ல சொன்னார்களே, செனனி முதலிய பேதமெல்லாம் சிவசக்திக்கு தடத்தம். அதாவது ரெண்டு இயல்பு இருக்கு எல்லா பொருளுக்கும், பொதுவியல்பு உண்மை இயல்பு. இது வடமொழியில் என்ன சொல்லுவாங்க, பொதுவியல்பை வந்து தடத்த இயல்புன்னு சொல்வார்கள், உண்மை இயல்பு சொரூப இயல்புன்னு சொல்வார்கள். உண்மை இயல்புக்கு தமிழ்லேயே இன்னும் ரெண்டு பெயர்கள் உள்ளன, என்னன்னா உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு, தன் இயல்பு. உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு, தன் இயல்பு எல்லாம் ஒரே பொருள் தான். இது வடமொழியில வந்து சொரூப இலக்கணம் அப்படிம்பாங்க. பொது இயல்பு என்ன சொல்வார்கள் வடமொழியில, தடத்த இலக்கணம் வாங்க. இந்த சொரூபம் தடத்தம் இதுக்கெல்லாம் வந்து தசகாரியங்கள் தான் அற்புதமான விளக்கம், பண்டார சாத்தர் நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் அப்படி பாடல விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதை அடிவொற்றி தான் பாஷ்யத்தில் உரைநடையில சொல்லியிருக்காங்க சிவஞான சுவாமிகள், ரொம்ப அற்புதமா சொன்னார். என்னவென்றால், இன்னொரு பொருளை சார்ந்து அதனால் ஏற்படும் இயல்பு, சார்பினால் ஏற்படும் இயல்பு, பொதுவியல்பு, அதான் தடத்தம். உயிர்கள் மீது வைத்த கருணையினாலே சிவசக்தியிடம் ஏற்படுகின்ற இயல்புகள் இதெல்லாம். ஆனா சிவசக்திக்குன்னு வந்து அதுக்குன்னு ஒரு தன் இயல்பு இருக்கணும் இல்லையா, உண்மை இயல்பு, அதைதான் சொரூப இயல்பும்பாங்க. அப்போ இந்த படைத்தல் காத்தல் எல்லாம் செய்கின்றதே சிவசக்தி, இந்த படைத்தல் காத்தல் முதலிய தொழில்கள் எல்லாம் சிவசக்திக்கு வந்து பொது இயல்பு தான், தடத்த இயல்பு தான். அப்ப அந்த சிவசக்திக்கு ஒரு சொரூப இயல்பு இருக்கணுமே, உண்மை இயல்பு இருக்கணுமே, அந்த சொரூபம் தான் என்ன அப்படின்னா அதை விளக்குவதற்கு தான் வருஞ்செயல் எழுந்தது. பாத்தீங்களா, ஒரு செயல் முடிஞ்ச உடனே இவ்வளவு பார்த்துட்டோம் நீ போதுமே அப்படின்னு நினைச்சு சொல்லும். அப்ப நம்ம சிவஞான சுவாமிகள் வந்து அடுத்த செயலுக்கு ஒரு தோற்றுவாய் கொடுக்காங்க. பாருங்க, இந்த செயல் நம்ம முழுசா நம்ம விளங்கிக்கிட்டோம் நினைச்சோம், ஆனா இதுல ஒரு கேள்வி எழுது, அதுக்கு அடுத்த செயல தான் விளக்கம் இருக்கு. அப்ப அடுத்த செயல பாத்துட்டா தான் நமக்கு முடிஞ்சு சொல்லிட்டு நூலை எடுத்து அதை கீழே வைக்க முடியாதபடி அவ்வளவு அற்புதமாக ஒரு செயலுக்கும் அடுத்த செயலுக்கும் ஒரு இயல்பு காட்டி போறாங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து தொல்லாசிரியர்கள்ட்ட தான் நம்ம பார்க்க முடியுது. இன்றைய காலத்துல பார்க்க முடியல, பார்க்க முடியாத நம்ம ஒரு பெரிய குறையாத நம்ம நினைச்சதுக்கும் இல்லை. ஏன்னா மிகச்சிறந்த வந்து அருளாளர்கள், பேரறிஞர்கள், அருளாளர்கள் பிழையே வராது, அதாவது குறைந்தபட்சம் பேரறிஞர்களாவது இருக்கணும். அப்பந்தான் வந்து ஒரு நூல்ல ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டுக்கு அப்பதான் தொடர்ச்சி காட்ட முடியும். அல்லது ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கு இது பொருள், இந்த பாட்டுக்கு இது பொருள், அந்தந்த பாட்டுக்கு உரை சொல்லிட்டு அந்தந்த பாட்டுக்கு உரை சொல்லிட்டு அப்படி எப்படி போயிடுறாங்களோ ஒழிய, இந்த பாட்டுக்கு அப்புறம் ஏன் இந்த பாட்டு வந்தது, அதுக்கும் இதுக்கும் என்ன அந்த தொடர்ச்சி, அதை காட்டுபவர்கள் வந்து தொல்லாசிரியர்கள் தான். பரிமேலழகர் உரை, சேனாவரையர் உரை போன்ற பெரியவர்களுடைய உரையில தான் நாம இந்த இயைபு காட்டுதலை பார்க்க முடியும். உலகிய நூல்களுக்கு காட்டியுள்ளார்கள் அவர், இலக்கண நூல் தொல்காப்பியத்துக்கு காட்டியுள்ளார் சேனாவரையர், இவர் திருக்குறள் ஆகிய மிகச்சிறந்த இலக்கியத்திற்கு பரிமேலழகர் அப்படியெல்லாம் காட்டி சிறப்பாக உரை செய்துள்ளார். ஆனா தத்துவ ஞான சாஸ்திரங்களுக்கு காட்டி உரை எழுதுவது சாதாரண விஷயமா? அது அருளாளர்களுக்கு தான் கைகூடும். அந்த அதை அற்புதமாக செய்துள்ளார்கள் நம்முடைய சுவாமி. சித்தியாருக்கு எத்தனையோ உரைகள் இருக்கின்றன, அறுவர் உரை எல்லாம் சொல்றாங்க, பின்னால எத்தனையோ உரை எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இயைபு பாடலுக்கு பாடல் அந்த காட்டுகின்ற இயைபு அடுத்த பாடலுக்கு தோற்றுவாய் காட்டுவது, இந்த பாங்கல்லாம் நம்ம சிவஞான சுவாமி உரையை தவிர எதிலும் பார்க்க முடியாது. அற்புதமாக காட்டுகிறார் பாருங்க. அற்றேர் ஈண்டு கூறியவாற்றால், ஈண்டுனா இங்கு இந்த பாடலில், ஈண்டு கூறியவாற்றால் சனனி முதலிய பேதமெல்லாம், சிவசக்தியின் பேதங்கள் இருக்கின்றதே, சனனி ஆரணி ரோதைத்ரி, இந்த பேதமெல்லாம் சிவசக்திக்கு தடத்தம் என்று ஆய வழி. சிவசக்திக்கு தடத்த இயல்புதான், படைத்தல் காத்தல் தொழிலை செய்கிற இந்த சக்தியின் இயல்புனா சிவசக்திக்கு தடத்த இயல்புதான், பொது இயல்புதான் என்று ஆகிய வழி. சொரூபம் என்னையோ வெனின், சிவசக்திக்கு சொரூப இயல்புதான் என்ன அப்படின்னா, அகுது உணர்த்துவதற்கன்றே வருந்தையுள் எழுந்தது என்பது. அந்த உண்மையை உணர்த்துவதற்கு தான், சிவசக்தியினுடைய சொரூப இயல்பு இன்னது என்று காட்டுவதற்குத்தான் வருஞ்செயல் எழுந்தது. இந்த காலத்தில் எழுந்தது அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அந்த காலத்தில் முடிக்கும் போது என்பது அப்படின்னு ஒரு சொல்ல சேர்த்து முடிப்பாங்க, அது அந்த காலத்து நடை, அது ஒரு தனி அழகு. என்பது அப்படின்னு முடிப்பாங்க, எழுந்த வருஞ்செயல் எழுந்தது என்பது அப்படின்னு அடுத்து அந்த பாடல சொல்ற. சக்தி தன் வடிவேது எண்ணில், சக்தி தன் வடிவு ஏது எண்ணில், சக்தியினுடைய வடிவம் தான் என்ன, இந்த இடத்துல வடிவம்னா என்ன பொருள், சொரூபம்னு பொருள். சக்தியினுடைய சொரூப இயல்பு என்னவோ என்றால் அப்படின்னு சொல்லி சொல்ல வர வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, வாய்மை எனப்படுவது யாதனின் அப்படின்பாரு. வாய்மை வாய்மைன்னு சொல்றோமே அது என்ன அப்படின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவார். அந்த மாதிரி சொல்றாரு, சக்தி தன் வடிவு ஏது எண்ணில், சக்தியினுடைய சொரூப இயல்பு தான் என்னவோ என்றால் தடையிலா ஞானமாகும். அதாவது உயிர்களுக்கு வந்து தடையே செய்யாம அப்படியே சிவபோகத்தை கொடுப்பதுதான் சக்தியினுடைய உண்மையான இயல்பு. அனுகிரகம் தான், அருளல் ஒன்றுதான் சக்தியினுடைய சொரூபம். ஏன்னா சிவசக்தி நேரடியா எல்லாருக்கும் அருளலையா செய்து இல்லையே, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் போட்டு பிறவிகள்ல போட்டு புரட்டி எடுத்து வினை போகங்கள்ல போட்டு திளைக்க வைத்து சிவச்சார்பு வந்து சார விடாமல் இதிலே தானே போட்டு தள்ளிட்டு இருக்கு. அதனாலதான் உபச்சாரமா திரோதான சக்தின்னு அதையும் மடங்கள்ல ஒன்றா சேர்த்துடுறோம், உபச்சாரமா தான் சேர்க்கிறோம். உபச்சாரமா சேர்க்கறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா, பின்னால் அதெல்லாம் விளக்கமா சொல்லுவார். எட்டாம் சித்திர செய்திகள் பின்னால் விளக்கமா சொல்லுவார். இருந்தாலும் இப்ப லேசா சொல்லணும் அப்படின்னா, தாய் வந்து உணவையே குழந்தைக்கு கொடுக்காம வந்து இப்படி பத்தியம் இருக்க வச்சு மருந்த மருந்த ஊற்றாளே அப்படின்னா, உணவை சார விடாமல் ஏன் தடுக்கிறார், இந்த உணவை சாரக்கூடிய தகுதி குழந்தைக்கு இல்லை, அதுக்கு நோய் இருக்கின்றது, அந்த நோய் நீங்கிய பிறகுதான் தகுதி உணவை சாரக்கூடிய தகுதி. அது மாதிரி ஆணவமாகிய நோயினுடைய அந்த ஆணவ சார்வாகிய நோய் உயிர்கள் மாட்டு இருப்பதனாலே, இந்த உயிர் சிவத்தை சாரும் தகுதியை பெறாமல் இருப்பதனாலே அந்த தகுதியை முதல்ல உண்டாக்கணும், அப்புறம்தான் சிவச்சார்பை கொடுக்கணும். அதனால வந்து வினைப்போகங்களிலே போட்டு வினைப்போகங்களாகிய மருந்துகளை கொடுக்கின்றார். பின்னால ரொம்ப அற்புதமா விளக்க இருக்கிறார் தான் சித்திரத்தில். இந்த ஏய்வு பற்றி லேசா சொல்லிவிட்டான். ஆகவே அப்படி மருந்த கொடுப்பது தாய்க்கு பொது இயல்பு, உணவை ஊட்டுவதுதான் அவளுக்கு வந்து உண்மை இயல்பு, சொரூப இயல்பு. அது மாதிரி உணவை தடை இல்லாமல் ஊட்டுகின்ற அந்த உண்மை இயல்பு மாதிரி இங்க தடை இல்லாத ஞானம், தடை செய்யாத ஞானம். உயிர்களுக்கு எந்த தடையும் செய்யாமல் சிவபோகத்தை கொடுப்பதுதான் பராசக்தியின் சொரூப இயல்பு. அப்ப ஏன் தடத்தை இயல்புல வந்ததுன்னா, உயிர்களுக்கு அந்த தகுதியை ஏற்படுத்தணும், சிவச்சார்புக்கான தகுதியை ஏற்படுத்தணும். அதனால அது வந்து தடை செய்யும் ஞானம் போல விளங்கி அந்த ஞானம் உயிர்களுக்கு மலவரிவாகம் வருவதற்காக அந்த உயிர்களை ஐந்தொழில் படுத்துகின்றது என்று அற்புதமாக கூறினார். இதை நம்ம பதவுரை மூலமா பார்த்தா, 16வது குருமூர்த்தியுடைய பதவுரை மூலமா பார்த்தா நமக்கு வந்து நல்லா புரியணும். சுவாமிகள் பொய்ப்புரையில தொகுத்து அரிதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அரிய இடங்கள் எல்லாம் நம்ம சுவாமிகள் அதுக்கு தான் பதவுரை செய்தார்கள். 16வது குருமூர்த்திகள் மேலகரம் சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள் அற்புதமாக சொல்றார் பதவுரை. சக்திதன் வடிவு ஏது என்னில் அப்படின்னு பாட்டு, அதுக்கு பதவுரை சொல்றா பாருங்க. நம்ம 16வது பக்கத்தில் சொல்றாங்க பாருங்க, சக்திதன் வடிவு ஏது என்னில், சிவசக்தியின் சொரூபம் யாது எனில், சிவசக்தியினுடைய உண்மையான தன்மை உண்மை இயல்பு யாது என்றால், தடையிலா ஞானமாகும். உயிர்களுக்கு அனுக்கிரக மாத்திரம் குறித்து பொதுவகையான அறிந்தும் அறிவித்தும் நிற்பதாகிய ஞானம் ஒன்றேயா, அருளல் ஒன்றுதான் என்று சொன்ன, அதுதான் அவருடைய உண்மை இயல்பு. அதுவே பராசக்தி எனப்படும். அந்த சொரூப இயல்புல வச்சு சொல்லும் போது சிவசக்தி என்ன சொல்லணும், பராசக்தியை சொல்லணும். ஆதிசக்திங்கிறது பொதுவியல்பு, அது தடத்த இயல்பு, அப்பதான் ஆதிசக்திங்கிற பேரு. சொரூப இயல்புல என்ன பேரு, பராசக்திங்கிற பேரு. அதான் ரெண்டு பேரையும் இணைத்து சைவ நூல்களை வழங்குற வழக்கு நம்ம பார்த்திருக்கோமா என்று சொல்றது. ஆதிசக்தின்னு தனியா சொல்லுவாங்க, பராசக்தின்னு தனியா சொல்லுவாங்க. ஆதிசக்தி பக்குவம் வராத உயிர்களுக்கு பக்குவம் வரும் பொருட்டு பிறவியிலே தள்ளி ஐந்தொழில் படுத்தி வினைப்போகங்களை ஊட்டி உயிர்களை பக்குவம் வர செய்கின்ற அந்த தொழிலை செய்யும் போது அந்த சிவசக்தி ஆதிசக்திங்கிற பெயரை பெறுது. திருவாதன சக்தியும் அதுதான், ரெண்டும் ஒண்ணுதான், ஆதிசக்தி எனினும் திருவாதன சக்தி எனினும் அமையும் சொல்வார் சாமி. பராசக்திங்கிறது பக்குவம் வந்த உயிர்களிடம் நாயன்மார்கள் மாதிரி அவர்களிடம் சிவபோகத்தை வழங்குகின்ற நிலை, அது பராசக்தி. அதுதான் உண்மையான இயல்பு, அதுக்கு உண்மையான இயல்பு. இது வந்து நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அந்த சிவசக்தி மேற்கொண்ட இயல்பு என்று அற்புதமாக சொன்னார். தடை செய்யும் ஞானம் உயிர்த்திடும். அந்த தடையற்ற ஞானமாகிய பராசக்தி தடை செய்யும் ஞானமாக என்ன செய்கின்றது, விளங்குகின்றது. ஏன்னா நமக்கு பக்குவம் வருவதற்காக. எப்படி அந்த ஞானம் உயிர்களுக்கு மலபரிபாகம் வருதற் பொருட்டு ஐந்தொழில் செய்தலை குறித்து சிறப்பு வகையான் வியாபரிக்கும் கால், வியாபரிக்கும் கால்னா பொருள் விளங்கலையே. வியாபரித்தல் தொழிற்பெயர், அதனுடைய பெயர் சொல் நமக்கு நல்லா தெரியும், வியாபாரம். வியாபாரம் சொல்றது நமக்கு ரொம்ப பழக்கமானதாச்சே. வியாபரித்தல்னா வியாபாரம் செய்தல் அர்த்தம், என்ன பிசினஸ் பண்ணதெல்லாம் அப்படின்னு நம்ம உடனே நினைச்சிருவோம். அதாவது ஒரு தொழில் ஒரு செயல் அப்படின்னாலே வியாபாரம். நம்ம உலக வழக்கில் வந்து பிசினஸ் பண்ணாதான் வியாபாரம் சொல்றோம். இன்னும் தமிழ் என்ன சொல்றோம், வியாபாரம் சமஸ்கிருதம். தமிழ் என்ன சொல்றோம், தொழில். தொழில்னாலும் செயல்னாலும் வியாபாரம்னாலும் ஒண்ணுதான். அப்ப வியாபரிக்கும் காரணம் செயல்படும் பொழுது அப்படின்னு பொருள். ஆமா, ஏன் மலபரிவாகம் வரும் பொருட்டு ஐந்தொழில் செய்தலை குறித்து சிறப்பு வகையால் செயல்படும் பொழுது, அதான் வியாபரிக்கும் கால் செயல்படும் பொழுது ஒரு கூற்றானே, பராசக்தியினுடைய ஒரு கூறு தான் எது, திரோதான சக்தி என நின்று, அது பேர் தான் ஆதிசக்தி. திரோதான சக்தி பேர் தான் ஆதிசக்தி. மறைப்பு ஆற்றல் என்று சொல்வாரு தமிழ்ல. பின்னால பிற்காலத்தில் முடிவெடுத்தது மறைப்பாற்றல், நூல்களில் பார்க்க முடியாது. திரோதான சக்தி என்றுதான் இருக்கு. திரோதான சக்தி என நின்று அந்த திரோதான சக்தி முத்திரப்படுகின்றது. இச்சை ஞானம் கிரியை, இச்சை ஞான கிரியை என முத்திரப்பட்டு வியாபரிக்குமாயின் தொழிற்படும் ஆயின், அப்படியானால் இச்சையும் செய்தியும் ஞானத்திலிருந்துதான் வந்துதான் அப்படின்னு கேட்டான். இந்த இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஞானசக்தியிலிருந்து வந்தவையா, நீக்க பொருள் குறித்த இன்னுருவம் அங்க போட்டுக்கணும். ஞானத்து உளவோ எண்ணின் அப்படின்னா ஞானத்தின் உளவோ எண்ணின், நீக்கப்பொருள்னா என்ன, அந்த இன்னுக்கு என்ன பொருள் வரணும், ஞானத்திலிருந்து உண்டானவையா இச்சையும் கிரியையும் அப்படின்னு இல்லையா. இப்ப நம்ம பயன்படுத்துறது இல்லை அந்த நீக்க பொருள் எல்லாம், இன்னுருவம் பயன்படுத்துறது இல்லை. கும்பகோணத்தின் வந்தேன் அப்படின்னா என்னையா பேசுறாரு அடிமா, கும்பகோணத்தின் வந்தேன், கும்பகோணத்தில் இருந்து வந்தேன். இந்த கும்பகோணத்தின் உள்ள இன் வந்து அதில் இருந்து அப்படின்னு பொருள் தரும், அதைத்தான் நீக்க பொருள் வாங்க. அங்கிருந்து நீங்க இங்க வந்தேன், அதான் அதுக்கு நீக்க பொருள் அப்படின்னா அருமையான சிறப்பு அம்சங்கள் இருக்கு தமிழ்ல. அதெல்லாம் உரையிற சுவாமிகள் காட்டும் போய்தான் பாடல வந்து இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடித்தால் தான் இந்த பாட்டுக்கு இதுதான் கருத்துங்கிறது உறுதி பெறும். நாளைக்கு இன்னொருத்தர் இன்னொரு கருத்து சொன்னா சுவாமிகள் இப்படி சொன்னா இவர்கள் இப்படி சொல்கின்றார்கள் அது எது சரியோ நமக்கு ஒன்னும் முடிவு பண்ண முடியலையே அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அதான் சுவாமிகள் தம்முடைய கருத்து தான் வந்து இது தமிழ் செய்யுள் தமிழ் இலக்கிய இலக்கண மரபுக்கு ஏற்ற உரையை இந்த தமிழ்ச் செயலுக்கு யாம் கூறியுள்ளோ என்று சுவாமிகள் நிலைநாட்டுறார். அதுக்கு தான் ஒவ்வொரு இடத்திலையும் அந்த இலக்கண குறிப்புகளை சொல்கின்றார். அதுக்கு தான் வந்து அதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே என்ன சொல்றாங்கன்னா இச்சை செய்தி செய்தினா கிரியை செய்தினா நம்ம நியூஸ்ங்கிற பொருள் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த காலத்துல நம்ம இதையும் விளக்க வேண்டியிருக்கு. செய்தினா அந்த காலத்துல என்னது நியூஸ் 8 மணி செய்தி வச்சாச்சா செய்தினா செயல்னு ஒரு அர்த்தம். அப்போ அது கிரியாசக்தியை குறிக்கும். செயல்னா கிரியை இச்சை செய்தி அப்படின்னா இச்சை கிரியை இவை ஞானத்து உளவோ அப்படின்னா ஞானத்திலிருந்து உண்டானவையா தோன்றியவையா உளவோனா தோன்றுதல் தோன்றியவையா என்றார். அதுக்கு விளக்கம் 3வது அடியில் கொடுத்தாங்க. எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி. ஐயா ஞானம் எப்படி உள்ளதோ அப்படித்தான் இச்சை செய்தியும் இருக்கும் இல்லையா. ஞானத்தின் வழி நிற்பதுதான். அதாவது ஒரு பொருளை ஒருத்தன் விரும்புகின்றான்னா முதல்ல அது என்ன பொருள் அவன் அறிந்து கொண்டான். அறிந்ததுனாலதான் விருப்பம் வருது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள அதை அடைவதற்கு ஒரு செயலை செய்கின்றான். உலகையிலே பார்த்துடலாம். நம்ம வந்து ஒரு பொருளை வந்து அவன் வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஏன் அந்த பொருளை அவன் அறிந்திருக்கின்றான். அந்த பொருளை பற்றி அதன் சிறப்பம்சத்தை பற்றி அறிந்திருக்கின்றான். அந்த ஞானம் தான் அவனுக்கு அந்த பொருள் மேல இச்சையை ஏற்படுத்தியது. அந்த இச்சை தான் அந்த பொருளை வாங்குதல் என்ற செயலை செய்ய வைத்தது. ஆகவே ஞானத்தின் வழிதான் இச்சையும் கிரியையும் நிற்கும். ஞானத்திலிருந்து உண்டானவைதான் என்று சொன்னார். அது மாதிரிதான் சிவபெருமான் வந்து உயிர்களுக்கு உற்ற துன்பத்தை தன்னுடைய ஞானத்தினாலே அறிகின்றான். அறிந்து ஆகா இப்படி துன்பப்பட்டு கிடக்கின்றனவே இந்த உயிர்கள் மலச்சார்பிலே அழுந்தி வருந்துகின்றனவே என்று அவற்றின் மீது கருணை கொள்கின்றான். அந்த கருணை தான் இச்சை. அந்த கருணையை வந்து கருணை கொண்டு சும்மா இருந்தா நம்ம உய்ய முடியுமா? அதற்காக செயல் செய்கிறான், ஐந்தொழில் செய்கின்றான். அதுதான் அவனுடைய கிரியாசக்தி என்று விளக்குகின்றான். ஆகவே இச்சை கிரியை என்கின்ற இவைகள் ஞானத்தினின்றும் தோன்றுவனவோ எனின் ஞானம் எத்திரம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி வைத்தலான். ஞானம் எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே இச்சை கிரியைகளும் நடத்தலின். அவ்விரண்டும் ஞானத்தின் வியாபார விசேடங்களே அன்றி வேறன்மையான். ஞானத்தினுடைய தொழில் வேறுபாடுகள் தான் இச்சையும் கிரியையும் வேறு கிடையாது. எனவே கிரியையெல்லாம் காரியத்தால் அநேகமாகிய சனனி முதலிய வியாபார சக்திகள் எல்லாம் தொழில் விடுகின்ற சக்திகள் எல்லாம் மறைப்பில் ஞானால் மறுவிடும். முற்கூறப்பட்ட பராசக்தி ரூபமாகிய தடை செய்யா ஞானம் ஒன்றாலே உளவானவையே ஆவுங்க. ஆக பராசக்தி ஒன்றுதான் உயிர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும், உயிர்களுக்கு வீடுவேற்றை வழங்க வேண்டும் என்று இந்த பராசக்தி சங்கல்பம் கொள்கின்றது. ஆனால் வீடுவேற்றை பெறும் தகுதி இல்லாமல் படிமுறையில் உணர்த்தத்தான் உணர்வோம் அப்படிங்கிற நிலையில உயிர்கள் எல்லாம் இருப்பதனாலே இந்த உயிர்களை படிமுறையில் முத்திக்க கொண்டு வர வேண்டும் என்று அந்த பராசக்தி முடிவு செய்து உயிர்களின் இயல்பு அப்படி இருப்பதனாலே அந்த உயிர்களை பேதித்து வளர்த்து எடுப்பதற்கு முடிவு செய்து அந்த பராசக்தி ஐந்தொழில் செய்கின்ற ஒரு தன்மையை மேற்கொண்டு திரோதான சக்தி என்று விளங்குகின்றது. அந்த திரோதான சக்தியும் ஐந்தொழில் செய்வதற்கு தேவையானவற்றை அறிதலினாலே ஞானசக்தி என்றும் அந்த உயிர்கள் மீது கருணை கொள்வதனாலே இச்சாசக்தி என்றும் அந்த உயிர்களை கடைத்தேற்றுவதற்குரிய கிரியைகளை செய்வதனாலே கிரியாசக்தி என்றும் அந்த திரோதான சக்தியானது இச்சை ஞானம் கிரியை என்று மூவித சக்திகளாக பேதப்பட்டு விளங்குகின்றது என்று அருமையாக தடை தடுத்தல் மறைப்பென்றதும் அது. அப்ப தடையில்லா ஞானம்னா மறைப்பில்லாத ஞானம். திரோதானம் அற்ற சக்தி தான் அதனுடைய உண்மை இயல்பு. அது திரோதான சக்தியாக விளங்குவது நம்மை பக்குவப்படுத்துதல். தடுத்தற்கு செயற்படு பொருள் வருவித்துரைக்க. ஐயா திரோதான சக்தினா மறைக்கும் சக்தி தடுக்கும் சக்தி. அப்ப எதை தடுக்கின்றது எதை மறைக்கின்றது? சிவ கருணையை மறைக்கின்றது. நாட்டில் அங்கங்க நம்ம நடக்கும்போது விபத்துகள் இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்கும்போது என்னையா இறைவன் வந்து கருணையே காட்ட மாட்டேங்கிறாரு இப்படி போட்டு எல்லாரையும் துன்புறுத்துறாரு என்ன திரோதான சக்தியா இருந்து செயலை செய்யற வினை போகம் அதை ஊட்டுவதன் மூலம் உயிர் பக்குவப்படும். எப்படி பக்குவப்படும் எந்த பிறவியில பக்குவப்படும் எந்த சூழல படும் இதெல்லாம் நம்முடைய அறிவாக அளந்து அறிய முடியுமா? நாம அப்படியே அவனுடைய வளர்ப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். படிப்படியா வளர்ந்து அந்த மெஞ்ஞானிகளை தான் அதெல்லாம் உணர முடியும். யார் யார் என்னென்ன துன்பப்படுறா உலகத்துல நரகத்துல என்று சொல்லியெல்லாம் கேட்கும் போது திருநந்தி தேவரால் மட்டும்தான் அதற்கு விளக்கம் கொடுக்க முடிந்தது. இன்னென்ன வினைகளுக்கு இன்னென்ன பலன், அதனால இந்த பலனை அனுபவிக்கின்றான், இவன் இந்த மாதிரி பக்குவம் அடைவான், இந்த மாதிரி உய்தி அடைவான்னு முழு சரித்திரத்தையும் சொல்கின்றார் திருநந்தி தேவர். உபதேச காண்டம் என்ற நூலிலே அந்த செய்தி நாம் பார்த்தோம். ஆகவே தடுத்தற்கு செய்யப்படும் பொருள்னா எதை தடுக்கிறது என்றால் சிவபெருமானுடைய கருணையை வந்து உயிர்கள் உணரவிடாமல் மறைக்கின்றது. என்ன சிவபெருமானா வினை போகம் தான் ஊற்றுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைக்கின்றது அந்த சிவபெருமானுடைய சக்தி. ஏன்னா அவர் தன்னுடைய சக்தியை வந்து அந்த மாதிரி வச்சிருக்கிறார். ஏன்னா வந்து அந்த மருந்து ஊட்டுதலாகிய அந்த செயல் வந்து என்ன நினைக்கிறது, தாய்கிட்ட கருணையே இருக்க மாதிரி தெரியலையே, வீட்டுல எவ்வளவு சிறந்த உணவு இருக்கு, அம்மா அதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறா, நாம வந்து அதுக்கு முயன்றாலும் தடுக்கிறா, இந்த மருந்தையே கொடுக்கிறா அப்படின்னு அந்த மருந்தை கொடுக்கின்ற செய்கை தாய வந்து ஒரு உணவூட்டும் கருணை தாய்கிட்ட இருப்பதை வந்து மறைக்கு பாத்தீங்களா. ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு, இந்த மருந்தை உண்டு இவன் நோயில நீங்கி இவன் உணவை நல்லா உண்ணணும் அப்படிங்கிற கருணை அவன் உள்ளத்துல இருக்கு. ஆனா அந்த மருந்தை கொடுக்கின்ற அந்த கண்டிப்பு அவட்ட இருக்கிற கருணையை மறைக்கின்றது, அந்த குழந்தை அறிய விடாமல் தடுக்கின்றது. அது மாதிரி ஐந்தொழில் படுத்துகின்ற ஒரு கண்டிப்பு இருக்கின்றது அந்த திருவோதன சக்தி, அது இறைவனுடைய கருணையை உயிர்கள் உணரவிடாமல் தடுக்கின்றது. ஆகையினாலே இதை தடுக்கும் சக்தி மறைக்கும் சக்தி நாங்க. எனவே எதை தடுக்கிறதுன்னா இது சிவ கருணையை தடுக்கின்றது, இறைவனது பெரும் கருணையை தடுக்கின்றது. இது மாபாடித்திர சுவாமி கொடுத்த விளக்கம் தான். அதான் தடுத்தற்கு செய்யப்படும் பொருள் வரிவித்து உரைக்க அப்படின்னு அதான் அது மாபாடியப்படி நாம் அதை பொருள் கொண்டோம். தடையிலா ஞானம்னு சொன்னதுனால தடை செய்யும் ஞானம் என்பதை நாம வந்து அறிவித்துக் கொள்ள வேண்டும். அது நம்ம குருமூர்த்திகளுடைய பதவுரையில தான் அதை நம்ம பார்க்கிறோம். தடை செய்யும் ஞானம்னு அவர்கள் பெய்து கொண்டு பொருள் சொல்லியிருக்கின்றார்கள். தடை செய்யா ஞானம்னு பாட்டா வந்ததுனால தடை செய்யும் ஞானத்தையும் நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும்னு சுவாமிகள் குறிப்புரையில சொன்னதை பதவுரையில வைத்திருக்கின்றார்கள். அந்த பதவுரையை பார்த்து பதசாரம் செய்து நாம் அதை வாசித்து பார்த்து நன்கு விளங்கிக் கொள்ளலாம். அப்புறம் சொல்றார், அந்த தடை செய்யும் ஞானமும் தான் திரோதான சக்தி எனப்படும் சொல்றான். இதனால் பஞ்ச சக்திகளும் கண்டுகொள்க. பஞ்ச சக்திகள்னா ஐந்து சக்திகள், எவை? பராசக்தி, திரோதான சக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. பராசக்தி, திரோதான சக்தி, அப்புறம் இச்சை, ஞானம், கிரியை, இவைதான் அஞ்சு சக்திகள். ஞானத்து உள என்குடி நீக்கப்பொருட்கண் வரும் இன்னொரு விரித்துரைக்க தான் சொன்னான். ஞானத்தின் அப்படின்னா ஞானத்தில் இருந்து இச்சையும் கிரியையும் உள்ளனவோ அப்படின்னு அந்த இடம் உள்ளன அப்படின்னா தோன்றி வருகின்றன அர்த்தம். உளவாதல் ஈண்டு தோன்றுதல் மேற்று, ஏனைய போல தோன்றினார்ல என்பா, மண்ணில இருந்து சட்டி மாடெல்லாம் வருத மாதிரி இல்ல, எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி என்றார். ஞானம் எப்படி இருக்குதோ அப்படிதான் இச்சை செய்தி இருக்கும் அப்படின்னு. ஆகவே ஞானத்தினுடைய வியாபார விசேடங்களே தொழிற்பேதங்களே என்று கூறுகின்றார். இதுக்கு பிரமாணமாக சிவபிரகாசத்திலே மேற்கோள், நீ பராசக்தி தான் இச்சை ஞானம் கிரியைன்னு விரியுது அப்படிங்கறத அற்புதமா சொல்றாரு பாருங்க. சிவபிரகாசத்துல நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞான நிறை கிரியை தர என்றதும், அப்புறம் துகளர் போதம் நினைக்கிறேன். ஆமா, துகளர் போதத்திலிருந்து அடுத்த மேற்கோள், கிரியை அறிவு இச்சை கிளர்ந்த சக்தி ஏதோ ஐயா கிரியை, அப்புறம் அறிவு, அறிவுன்னா ஞானம், கிரியை அறிவாகிய ஞானம், அப்புறம் இச்சை, இப்படி கிரியை ஞானம் இச்சைன்னு விரிந்து விளங்குகின்ற சக்தி என்ன சக்தி அப்படின்னு கேட்டால், கிளர்ந்த சக்தி ஏதோ அப்படின்னா பெரிய பராசக்தி என பேசார். பெரிய பராசக்தி தான் இப்படி இச்சை ஞானம் கிரியைன்னு முத்திரப்பட்டு விரிந்ததப்பா அப்படின்னு சொல்லி துகளர் போதம் சொல்கின்றது என்றதும் இக்கருத்தே நோக்கி என்க. ஞானம் என்பது அம்முக்கெட்டு உருவேற்று ஞானால் என நின்றது. பாருங்க பாட்டுல வந்து கடைசி அடியில வருது, வைத்தலால் மறைப்பில் ஞானால் அப்படின்னு வருது. ஞானால் ஒரு சொல்வதையா இதுக்கு என்ன பொருள் கொள்வது, எவ்வளவு சங்கடமா இருக்கு பாரு. ஞானால்னா நமக்கு ஒண்ணுமே புரியல, ஞான் ஒரு சொல்லு இருக்கா, ஆள்னு போட்டிருக்காரு, ஆள்கிறது உருபு, இப்ப சொல்றோம் கம்பியால் கட்டையால் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆள்கிறது ஒரு வேற்று உருபு கருவி பொருள் தருது. அது மாதிரி ஞானால்னு சொன்னா ஞான்னா என்ன பொருள் சொல்லுது, மூணு சுழி இம் போட்டாவது ஞான் அப்படின்னா அதை இடுப்புல கட்டக்கூடிய கயிறு குறிக்கும் அரை ஞான். ஞான ரெண்டு சுழி போட்டா என்ன பொருள் சொல்வது, எவ்வளவு திண்டாட்டமா இருக்கு நமக்கு எல்லாம். அப்ப சுவாமிகள் குறிப்புரை சொல்லி வச்சாட்டா நம்ம அதுக்கு பொருள் பார்க்க முடியுமா, அது வேற ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சுவாமிகள் சொல்றாங்க. என்னன்னா ஞானம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஞானம்ங்கிறதுல அம் என்பது கெட்டு அது ஞான் நிற்கின்றது. ஆகவே நீ அம்மா சேர்த்துக்கோ, ஞான ஞானம்னு சேர்த்துக்கோ அப்படின்னாங்க. ஞானம் ஞானால் அப்படின்னா ஞானம் ஒன்றால் உளவானவைதான், இச்சையும் கிரியையும் ஞானம் ஒன்றாலே தோன்றியவைதான் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஞானா வேற ஒண்ணும் இல்ல, ஞானம் அந்த அம் உருப்பு கெட்டு அப்படி நிக்கலாம், அம்மு கெட்டு நிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மு உருபு அல்ல, அந்த அம்மு என்பது கெட்டு ஆள் என்ற உருவேற்று ஞானால் என நின்றது. இப்படி அம்மு கெட்டு நிற்கலாமா, அதுக்கு விதி உண்டா? ஞானம்ங்கிறது ஞானம்னு முழுமையா தான் இருக்கணும், ஞான் அப்படின்னு நிக்கலாமா அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு காட்டுறாங்க பாருங்க. பெற்றம் ரிஷபவா, ரிஷபத்தை வந்து விடைன்னு சொல்லுவாங்க, இடபம்னு சொல்லுவாங்க, பெற்றம்னு ஒரு பேர் உண்டு. பெற்றம் ஒன்று உயர்த்த பெருமான் அப்படின்னு வர வேண்டிய இடத்துல எப்படி வருதான், பெற்றொன்று உயர்த்த பெருமான். சம்பந்தர் தேவாரத்துல தான் சிதம்பர பதிகத்துல பெற்றம் ஒன்று உயர்த்த பெருமான் வரக்கூடிய இடத்துல பெற்றொன்று உயர்த்த பெருமான் அந்த அம் அங்க கெட்டு நிற்கின்றது. அது மாதிரி கோணாகணையான், கோணாகணையான் என்பது இது வந்து எப்படி இருக்கிறது பாருங்க. கோணாகம் கோ நாகம் அணையான் இருக்கணும், நாகம் உள்ள அம் கெட்டு நாகுன்னு நிற்கின்றது. அதுபோல இங்க ஞானம்ல உள்ள அம் நீங்கி ஞான் நிற்கின்றது என்று சொல்லி நமக்கு அருமையாக விளக்கினார்கள். அத்துச்சாரியை விகாரத்தால் தொக்கது என்னுமா, அதாவது ஞானம் கூட அத்து சேர்த்துக்கிடலாம், ஞானத்தால் அப்படின்னு சேர்த்துக்கலாம். கிரியைனா வியாபாரம், அதாவது தொழில். இதனால் போந்த பொருள் என்ன எனின் அது வருஞ்சொழிலில் பெறப்படும் என்று சொன்னார்கள். இப்படி இச்சை ஞானம் கிரியன்னு சொல்றமே அவற்றுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு சொன்னா அந்த விளக்கமெல்லாம் வருகின்ற பாடலிலே சொல்கின்றார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த மூன்றாம் அதிகரணத்திலே, முதற் சூத்திரம் மூன்றாம் அதிகரணத்திலே சக்திகள் பலதிரப்பட்டு கிடப்பதனாலே சக்திமான்களாகிய சிவபெருமானும், சக்திமானாகிய சிவபெருமானும் பல சிவபெருமான் அல்லர், அவர் ஒருவர் தான், அவர் ஒருவரே பரம்பொருள், அநேக ஈஸ்வரவாதம் கூடாது என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தி உள்ளார் என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற பாடல்களை வருகின்ற சிந்தனையிலே செய்து இந்த மூன்றாம் அதிகரணத்தை நிறைவு செய்து அதன் மூலம் முதல் சூத்திரத்தை நிறைவு செய்ய குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிவஞான சித்தியார் சுபக்கம் சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனைக்கு குருவர்கள் பாலித்த சீர்வள சீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியேன் மனமொழிமைகளாலே பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சித்தாந்த சைவ ஞானசாஸ்திர சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திரு சிற்றம்பலம்.